நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் இந்த வார முக்கிய ஆஸ்திரேலிய செய்திகள். வாசிப்பவர் ரைசல். பிற சமயங்களை நிந்தையாக பேசுவதை தடுக்கும் நோக்கில் ஆஸ்திரேலியாவில் முன்மொழியப்பட்டிருக்கும் ஹேட் ஸ்பீச் சட்ட மூலம் அடுத்த வாரம் நாடாளுமன்ற வாக்கெடுப்பை எதிர்நோக்குகிறது. ஆனால் இந்த வாக்கெடுப்பில் அரசின் சட்ட மூலம் தோல்வி காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சட்ட மூலத்திற்கு ஆதரவு தந்து இதை சட்டமாக இயற்ற ஒத்துழைப்பு தர மறுக்கும் முக்கிய எதிர்க்கட்சியான கோயலிஷனை நாட்டின் கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமஸ் கடுமையாக விமர்சனம் செய்தார்.
We are extending the hand of bipartisanship to the coalition and as always they're balling their fist. The coalition position on this legislation would be a recipe for more hate speech, more anti-Semitism, more guns and less social cohesion. So we call on the coalition to put public safety ahead of internal party politics.
மற்றொரு எதிர்க்கட்சியான கிரீன்ஸ் கட்சியும் தற்போதைய வடிவில் இருக்கும் இந்த சட்டத்திற்கு ஆதரவு தர முடியாது என்று கூறியுள்ளது. இதற்கிடையில் முன்வைக்கப்பட்டிருக்கும் இந்த சட்டம் மூலம் சமய மற்றும் அரசியல் வட்டாரங்களில் கடும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. போண்டாய் பீச் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் கொண்டுவரப்பட்டிருக்கும் இந்த சட்டத்தை தாமதப்படுத்த வேண்டும் என்று கிறிஸ்தவ, இஸ்லாமிய, புத்த மற்றும் சீக்கிய சமய அமைப்புகளின் தலைவர்கள் பிரதமர் ஆந்தனி அல்பனீசிக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். யூதர்களுக்கு எதிரான ஆன்டி செமிட்டிசம் என்பது ஒரு தீவிர பிரச்சனை என்பதை ஏற்றுக்கொள்வதாக தாம் கூறினாலும் இந்த சட்டம் மத போதனைகளை போதிய அளவில் பாதுகாக்கவில்லை என்று இவர்கள் எச்சரிக்கின்றார்கள். இந்த புதிய சட்டம் மதத்தின் அடிப்படை நம்பிக்கைகளை குற்றமாக்கி சமூகங்கள் மத்தியில் பதட்டத்தை அதிகரிக்க வைக்கலாம் என்று சவுத் சிட்னி ஆங்கிலிக்கன் பிஷப் மைக்கேல் ஸ்ட்ரெட் எஸ்பிஎஸ்க்கு கூறினார்.
And I got the briefing from the Attorney General's Department at 3:30 that afternoon. The day it had been released, had to appear before a parliamentary inquiry 24 hours later, had to write a submission on the bill 24 hours after that. That's just a ridiculously short period of time. The bill itself is 140-something pages. The explanatory memorandum is 320. To expect people to have got their heads around almost 500 pages of material in the space of a couple of days is just insufficient, is an understatement.
ஹேட் ஸ்பீச், ஆன்டி செமிட்டிசம் மற்றும் கன் வயலன்ஸ் என்று பல அம்சங்களை இந்த சட்டம் கொண்டிருப்பதற்கு பதிலாக சட்டத்தை பிரித்து தனித்தனி சட்டங்களாக நிறைவேற்ற வேண்டும் என்று யூத அமைப்புகள் கோரிக்கை வைத்துள்ளன. சிட்னியின் சவுத் வெஸ்ட் பகுதிகளில் வளர்ந்து வரும் சமூகங்களுக்கு ஆதரவாகவும் கடற்கரைகளை பாதுகாக்கவும் 3 பில்லியன் வேஸ்ட் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடை நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு அறிவித்துள்ளது. மலபார் சிஸ்டம் இன்வெஸ்ட்மெண்ட் எனும் திட்டத்தின் கீழ் அடுத்த 10 ஆண்டுகளில் கழிவு நீரின் அளவை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த முதலீடு மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப நீர் அமைப்பு வசதிகளை மேம்படுத்தி புதிய வீடுகள் கட்டுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் நீர்வளத்துறை அமைச்சர் ரோஸ் ஜாக்சன் கூறினார். நாட்டில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு 1 மாத காலம் நிறைவடையும் நிலையில் சுமார் 50 லட்சம் கணக்குகள் அக்கவுண்ட்ஸ் நீக்கப்பட்டிருப்பதாக அல்லது முடக்கப்பட்டிருப்பதாக பெடரல் அரசு கூறுகிறது. சோசியல் மீடியா வயது வரம்பு விதிப்பில் ஆஸ்திரேலியா உலகளவில் முன்னணியில் உள்ளது. மலேசியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகள் இதுபோன்ற நடவடிக்கையில் இறங்க பரிசீலனை செய்து வருகின்றன. பிரிட்டனின் தேசிய சுகாதார சேவையான நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் சந்திக்கும் நெருக்கடியை அடுத்து பிரிட்டனில் பணி செய்து கொண்டிருந்த சுமார் 400 ஜிபிக்கள் மருத்துவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்துள்ளார்கள். 2024ஆம் ஆண்டின் இறுதி பகுதியிலும் முதல் 2025ஆம் ஆண்டு வரை 400க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஜிபிக்கள் ஆஸ்திரேலியாவில் பதிவு செய்து பணியில் இணைந்துள்ளார்கள் என்றும் இதனால் ஆஸ்திரேலியாவின் உள்ளூர் பகுதிகளில் ரீஜனல் பகுதிகளில் ஜிபி பற்றாக்குறை ஓரளவு குறைந்திருப்பதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றார்கள். நாட்டின் பிரபலமான எழுத்தாளர் விழா அடலைடு ரைட்டர்ஸ் வீக் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த நிகழ்ச்சி தொடர்பாக எழுந்த சர்ச்சைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியின் தலைமை குழு மற்றும் அதன் நிர்வாகிகள் மாற்றப்பட்டு புதிய தலைமை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய பாலஸ்தீன எழுத்தாளர் ராண்டா அப்தல் ஃபாட்டா இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலக்கப்பட்டதை அடுத்து உருவான கடுமையான விமர்சனங்களை அடுத்து அடுத்த மாதம் நடைபெறவிருந்த அடலைட் ரைட்டர்ஸ் வீக் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள ஆஸ்திரேலியர்கள் உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் பெனி வாங் அழைப்பு விடுத்துள்ளார். ஈரான் அரசின் அடக்குமுறையில் ஈரானில் நடந்த போராட்டங்களில் குறைந்தது 2,677 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பின்னணியில் அமெரிக்கா ஈரானில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எழுந்திருக்கும் அச்சத்தில் ஈரானில் உள்ள ஆஸ்திரேலிய மக்கள் உடனடியாகவே ஈரானை விட்டு வெளியேறுமாறு அமைச்சர் பெனி வாங் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவுக்கான ஆஸ்திரேலிய தூதராக பதவி வகித்து வரும் முன்னாள் பிரதமர் கெவின் ரட் மார்ச் மாத இறுதியில் தாம் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். அவரது பதவி காலம் முடிய இன்னும் ஓராண்டு இருக்கும் நிலையில் அவர் பதவி விலகுகிறார். இது கெவின் ரட் தன்னிச்சையாக எடுத்த முடிவு என்று பிரதமர் ஆந்தனி அல்பனீசி கூறினார்.
கெவின் ரட் will tell you privately what he has said publicly and what drove him to write the book, that the relationship between the United States and China, the two big superpowers, is, he thinks, the most important one that will define the mid part of this century. He sees this as a continuation of his public service to not just Australia, but to the global community.
கடந்த காலத்தில் கெவின் ரட் அதிபர் ட்ரம்பை விமர்சித்த நிலையில் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதுமே கெவின் ரட் பதவி விலகுவார் என்று அப்போது எதிர்பார்க்கப்பட்டாலும் கெவின் ரட் அப்போது பதவி விலகவில்லை என்பது நோக்கத்தக்கது. விக்டோரியா மாநிலத்தில் ஏற்பட்ட கடுமையான புஷ் ஃபயர் காரணமாக 1,000 மேற்பட்ட கட்டடங்கள் சேதமடைந்தன அல்லது நிர்மூலமாயின. கிப்ஸ்லேண்ட், மொலக்கூட்டா, லாங்வுட் மற்றும் வால்வா பகுதிகளில் காட்டு தீ தொடர்ந்து எரிந்து வருகிறது. இதற்கிடையில் கோஜி புயல் காரணமாக குயின்ஸ்லாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்காக பெடரல் அரசு கூடுதலாக 26 மில்லியன் டாலர் நிவாரண நிதி ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் மொத்த நிதி உதவி 66 மில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய இந்த வார முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.